இவங்க சொன்ன உடனே சிவபெருமான் கனவுல தோன்றி உனக்கு கண் பார்வை கிடைக்கும், கவலைப்படாத, உனக்கு கண் பார்வை கலப்படும், இன்னும் குறுகிய காலத்துல உனக்கு கண் பார்வை கிடைச்சோம், ரொம்ப சந்தோஷம். அரசன் சோழ அரசன் இருக்கிறான், அவனுடைய கனவுல போய் கண்டிகடிகள் கமலாலய குளத்தை சீர் செய்து வருகிறான், அவனுக்கு நீ போய் உதவி செய். ஒன்றும் இல்லை, நமக்கு நிரம்ப துன்பங்கள் இருக்கு இல்லையா, இந்த துன்பத்தை எல்லாம் பார்ப்பதற்கு என்றைக்காவது ஒரு நாள் அரசனுடைய கவனம் இதன் மீது விழுந்துருச்சுன்னா அந்த துன்பம் உடனே போயிடும். இது போல சொற்பொழிவு நடக்கிறதா, இந்த சொற்பொழிவுக்கு யாராவது ஒரு அரசு அதிகாரி இருந்தா வைங்க, ஒரு மினிஸ்டர் வந்து என்டாஸ் பண்ணா வைங்க, அதுக்கப்புறம் அந்த துன்பம் தான் போயிடும், அதுக்கப்புறம் தானா நடக்கும் எல்லாம். அது செல்வ மாதிரியான ஒரு மனிதர் வந்து அது வெப்சைட்ல ஏற்றணும், யூடியூப்ல போடணும், அது நிறைய பேர் பார்க்கணும், அது பார்க்க ஆரம்பிச்ச உடனே அது எல்லா விதமான துன்பங்களும் விலகி போடும். அப்ப யாரிடத்தில் முறையீடு செய்யணும், தனிப்பட்ட மனிதர்களிடத்தில் முறையீடே செய்ய வேண்டாம், இறைவனிடத்திலேயே முறையிடலாம். சுவாமி வந்து சோழ அரசனிடத்தில சொல்றார், நீ போய் கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கமலாலய குளத்தை சீர் செய்கிறான், அந்த கமலாலய குளத்தை சீர் செய்வதற்கு அவனுக்கு உதவி செய். சோழ அரசன் வரான், வந்து பார்த்தா கண்டியடிகள் சமணர்கள் ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண் இல்லாம நீ மண்ணை வெட்டுற, அதுல உயிர்கள் எல்லாம் இறந்து போடுகிற, நீ உயிர் கொலை வேற புரியுற, உனக்கே கண்ணு இல்ல, இப்ப காது வேற கேட்கல அப்படின்னு உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கண் பார்வை கிடைத்தால் நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்கிறீர்களா என்று இவர் அவரிடத்தை கேட்டுக் கொண்டிருக்காரு. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே ஓரளா ஒரு துவாரம் நடந்துட்டு இருக்கும் போதே சோழ அரசன் தான் அங்க வந்த உடனே நீதி ஒப்பந்தங்களை அழைத்துவது ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இப்ப கண்டி எழுந்ததுக்கு கண் கிடைச்சா நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுறீங்க, முடியா ஏத்துக்கிறீங்களா? சமணர்கள் அப்படி இவரும் ஏற்றுக்கொண்டார்கள். சமணர்களிடத்தில் என்ன பழக்கம்னா, எங்காவது நல்லது நடக்கும் போது யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற சமணர்கள் போகும். நல்லது நடந்து போகும்போது யாராவது கெட்டது செஞ்சாங்கன்னா இன்னைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமணர்கள் என்று போகும். கதையை பாதையில நிறுத்தி வச்சிருக்கேன். அம்பாள் வந்த போது சொல்லாம, ஒரு எரிகள் இந்த பூமி பந்தை தாக்கும், மிகச்சரியா வந்து தொலைக்காட்சி வழியாக 2 நிமிடங்களுக்கு முன்பாக நாம விஷம் வச்சு நாம சுத்து கொள்வோம் நாத்திகர்கள்லாம் முடிவு செய்திருக்கிறார்கள். நாத்திகர்கள் இறைவனை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நிறுத்தின அம்பாள் வார்த்தையை சொல்ல வேண்டாம். அந்த கதை இருக்கு, அது எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்து விட்டு 2 நிமிடங்களுக்கு முன்பாக விஷம் குடிக்கும் போது அவர்கள் எல்லாம் முடிவு செய்வார். சரியா அந்த 2 நிமிடங்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள், அதனுடைய அந்த எரிகளினுடைய பாதை மிக சரியாக இருக்கிறது, அது பூமி பந்தை வந்து உரசு திட்டவட்டமா சொல்றாங்க விஞ்ஞானிகள் எல்லாம். உடனே இந்த நாத்திகர் பெருமக்கள் அப்போது வெறும் விஷம் குடிச்சிருவோம், இது வரைக்கும் நம்ம எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிச்சு விஷம் குடிச்சவங்க எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டாங்க. 1.5 நிமிஷம் ஏறத்தாழ 90 வினாடி கரெக்டா அது அதே பயணத்துலதான் இருக்கு. அவர் பயணிச்ச உடனே இவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், நம்ம உயிர் நாமளே தான் போக்கிட்டோமே தவிர இயற்கையா நம்ம சாகல, இதுக்கு சாமி காரணம்னு சொல்ல முடியாது, இப்பவும் சாமி இல்ல. 30 செகண்டுக்கு முன்னால விஞ்ஞானிகள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள், இதுவரையிலும் பூமி பந்தை உரசுவது போல வந்த அந்த எரிகள் திடீரென தன்னுடைய பாதையை மாற்றிக் கொண்டு கடலை கடல விழுந்துருச்சு. பூமி பந்தம் உரசல, பூமி பந்தம் உரசி இருந்தால்தான் பூமியானது எரியும். பூமி பந்தம் உரசல 30 செகண்டுக்கு முன்னால. அப்ப நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பதற்கு இறைவனுக்கு 1 வினாடியே அதிக காலம். பூமி பண்ணை உரசுவது போல வந்த எரிகளையே இறைவன் 30 வினாடிகளில் தண்ணீர் அறிகிறான்னு சொன்னா, அப்ப நம்முடைய துன்பங்களை அவன் தீர்ப்பதற்கு 1 வினாடியே ரொம்ப அதிகப்படியான காலம். நாம நினைச்சுக்கோ இந்த துன்பத்தீரலையே அந்த துன்பத்தீரலையே நான் எவ்வளவு நாள் சுவாமியை வணங்குறேன், எத்தனை நாள் தரிசனம் பண்ணிருக்கேன் தெரியுமா, இன்னும் தீக்கலையே அப்படின்னா அவனுக்கு 1 வினாடியே அதிகம். ஆனா நாம சரிய காய் நடத்த தீப்பொட்டியும் தீக்குச்சியும் உரசினா தீ பிடிக்கும், தீக்குச்சியும் தீப்பெட்டியும் உரசினா தீ பிடிக்கும். ஆனா அதே தீக்குச்சி எவ்வளவு நேரம் அந்த தீப்பெட்டிக்குள்ளதாக இருந்தது, அது வெளியில வரணும் உரசணும் உரசினா தீ பிடிக்கும். இதானே கந்தகம் இருக்கக்கூடிய பகுதியை உரசணும், நீ எந்த பக்கம் புடிச்சிருக்கோ அந்த பக்கம் உரசி உரசி கீழே போட்டா இறைவனை வணங்க வேண்டும் என்று சென்றதற்கு பின்னால் இறைவன் சிந்தனையோடு வணங்க வேண்டும். நம்முடையதாகவே வைத்துக் கொண்டு இறைவன் தீர்க்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி தீர்க்க முடியும்? சோழ அரசன் வந்த உடனே இந்த ஓரல் பால் என்ன ஆயிடுச்சு, வாய் சண்டை இப்ப சட்ட சிக்கல் உள்ள வந்துருச்சு. சோழ அரசன் கேட்கிறான், கண்டியடிகளுக்கு கண் பெற்று விட்டால், கண்டியடிகள் கண்ணினை பெற்று விட்டால் நீங்கள் இந்த திருவாரூரை விட்டு அறந்து விடுவீர்களா? சமணர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி போயிடும். நீர்ல அப்படி கமலாலய குளத்துல மூழ்குகிறார், மூழ்கி எழுந்திருக்கிறார். அந்த கோயில் வேத கோபுரம் நன்றாக தெரிகிறது. இன்றைக்கும் அந்த இடத்திலே தேவ தீர்த்த கட்டம் என்று அதற்கு பெயர். தேவர்கள் 39 தேவர்களும் வந்து பூவாரி ஒளிந்து கண்டியடிகளை தூக்கி கண் பார்வை பெற்ற இடம் அந்த இடம். அது காசிக்கு வீசம் அதிகம், காசியை காட்டிலும் ஒரு வீசம் கூட உள்ள இடம். அந்த இடத்திலே குளிப்பீர்கள் என்று சொன்னால் காசியிலே குளிப்பதை காட்டிலும் அதிக புண்ணியம் தரக்கூடிய இடம். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணீர் நல்லா இல்லைன்றாங்க, ஆனா நாங்கெல்லாம் போனாங்கதான் குளிச்சுருவோம். என்னுடைய நண்பர்கள்லாம் உடம்பு அழிக்கிறாங்க, நான் லாட்சியில தான் குளிக்கிற கிடக்கவில்லை. அல்லாத குளத்திலே நீங்கி குளிப்பதை போன்ற ஒரு சிறப்பு கிடையாது. அது நடுவராம் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கும். நீங்க அந்த கோயிலை சென்று நாகநாத சுவாமி அதை தரிசனம் செய்து வந்தால் ராகு தசை கேது தசை நடக்கிறவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அது இப்ப போட்டு போகுது, அது போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப சிறப்பு, அந்த தோஷம் தான் விலகிடும். அந்த கண்டியடிகள் அங்கிருந்து எழுந்தின உடனே சமணர்கள்லாம் வெட்கப்பட்டு போய் அந்த ஊரை விட்டு செல்கிறார்கள். வெட்கமடைந்து ஊரை விட்டு செல்கிறார்கள். அந்த இடத்துல அழகா ஒரு வாச சொல்றாரு, ஏந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில், நான் சிவனுக்கான அடிமை என்று சொன்னால் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார், ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவதென்றே அஞ்செழுத்தை வாய்ந்த கொண்டர் எழுத்தோதி மணியில் வாவி மூழ்கினார். நான் இறைவனுக்கு அடிமை என்று சொன்னால் எனக்கு கண்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாவியிலே மூழ்கிறார், குளத்திலே மூழ்கிறார். தொழுது புலம்பே எழுந்த கொண்ட கூடிய மலர்கண் பெற்று எழுந்தார். நம்ம கண்ணு இறையே தெரியல, கண்ணு கூட அப்பப்போ மங்களா ஆகுது, சில நேரம் கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனா கூடிய மலர்கண் பெற்று எழுந்தார். உண்ணும் மகத்தால் அஞ்சொழுத்தும் ஓடி வழுவாது ஒழுகியே மின்னும் சடையார் அடி நீடல் மிக்க சிறப்பில் ஏறினார். கண் பெற்றதற்கு பின்னால் வேறு வேறு செயல்களிலே சிந்தை செல்லாது இறைவனுடைய திருப்பாத கமலங்களையே சிந்தித்து இறைவன் கடலினை சேர்ந்தார் என்று சேர்க்கிறார் பெருமான். கண்டியடிகளுடைய கதையில் நிறைவு செய்கிறார். இந்த கண்டியடிகளுடைய புராணத்தை யாரெல்லாம் தொற்றுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். கண் குறைபாடு ஏதேனும் இருந்தால் அந்த கண் குறைபாடு நீங்கும். இந்த சிறப்பு பொருந்திய கண்டியடிகளுடைய புராணத்தை இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை எல்லாம் இறைவன் பொடியாக்கி தூண்டுகளாக்கி இறை சிந்தனையிலேயே நம்மை வைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக வைத்து உங்கள் இல்லமும் உள்ளமும் என்றென்றும் மகிழ்வால் நிறைந்திருக்க இறைவன் திருவுருள் செய்ய மீண்டும் பிரார்த்தனையை வைத்து நீருந்து மொழிகின்ற ஆரோக்கிய விளைகின்ற நிலம் அந்த மதம் உண்டு எரியுண்டு முடிகொண்டு மதிகுண்டு வெளிகொண்ட நிலையும் அந்த நிலையம் உண்டு ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகளிரை உலகுண்டு சாந்தவர்கள் உலகுண்டு மதம் உண்டு வேறுண்டு வரையுண்டு மறியுண்டு மற்றும் உள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி பாராட்டி இடைபெறுகிறேன். நன்றி.